நான் இப்போது என்னுடைய சத்சங்கத்தை என்னுடைய சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சும குரு ஜோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் 11 சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் பரம்பொருளினுடைய ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலர் அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர் அழகிய சங்கமணி திருப்பதி கொங்கணவர் கமலூர் கமலமுனி ஆரூர் சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல் சுந்தரானந்தர் கூடல் சொல்லுமட்டு குடியில் வான்மியரோடு நற்றால் காசிநந்தி தேவர் நற்றால் காசிநந்தி தேவர் பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை போகநாதர் பழனிமலை போகநாதர் பழனிமலை போகநாதர் திருப்பரங்குன்றமதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம் பதஞ்சலி ராமேஸ்வரம் சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர் போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை திருவருணையூர் இடைக்காடர் சமாதியிற் சேர்ந்த நிறம்மை காக்கவே சமாதியிற் சேர்ந்த நிறம்மை காக்கவே அகஸ்தியர் கிரியா பாபாஜி பத்திரி சொரூப சமாதி அடைந்த நேருலகம் இயவே ஓம் கிரியா பாபாஜி நமோ ஓம் சிவாய நம. இன்று எங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை சத்சங்கம் வளமை போல சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்களை பார்த்து கொண்டிருக்கும் சத்சங்கமாகவும் அதிலிருந்து வரும் அடிப்படை கேள்விகளுக்கு பதில் காணும் சத்சங்கமாகவும் அமைகின்றது. இன்று ஒரு அன்பரிடமிருந்துதான் கேள்வி வந்திருந்தது. ஆனால் அந்த கேள்வியினுடைய பாரம் என்று சொல்லலாம், ஆங்கிலத்தில் வெயிட் என்று சொல்லுவோம், அது மிகவும் ஒரு கனமான கேள்வி. ஆனால் அதை பேராசிரியர் அழகாக சொல்லியிருக்கின்றார். அவருடைய வகுப்புகளில் முன்னர் படித்திருந்தேன், அதை வைத்து அதற்கு விடை காண்போம். அதாவது 3-4 கேள்விகளை இந்த அன்பர் போட்டிருக்கின்றார். ஆனால் ஒரே விடயத்தை பற்றிய கேள்விதான், அந்த விடயமும் ஒருவரும் அல்ல, எங்களை பற்றிய கேள்வி. அதாவது இந்த ஆன்மாக்களை இறைவன் 3 வகையாக பிரித்திருக்கின்றார் என்று படித்திருக்கின்றோம் ஐயா. அதாவது சகலர் பிரளயாகலர் விஞ்ஞான கலர் என்று அதை பற்றி நன்றாக விளங்கப்படுத்தியிருக்கின்றீர்கள். அது எப்படி உருவானது என்றும் சொல்லியிருக்கின்றீர்கள். ஆனால் என்னுடைய கேள்விகள் 3 கேள்வி 4 கேள்வி என்று சொல்லி 4 விடயங்களை போட்டிருக்கின்றார். முதலாவது கேள்வி போட்டிருக்கின்றார், இந்த சகலராகிய நாங்கள் இந்த நிலை இந்த வர்க்கத்தில் இருந்து கொண்டே முத்தி பெறலாமா? முதலாவது கேள்வி. ரெண்டாவது கேள்வி, இந்த ஊழிக்காலத்தில் இந்த 3 வகையும் இறைவனால் ஊழிக்காலத்தின் பின் பிரிக்கப்பட்டது என்று சைவ சித்தாந்தம் கொடுத்ததாக சொல்லியிருக்கின்றீர்கள் பேராசிரியர்கள். ஆகவே அந்த வகையில் வந்தவர்களில் அந்த 3 வகையில் பிரளயா கலர் விஞ்ஞான கலர் இன்னும் இருக்கின்றார்களா, அல்லது அவர்கள் முத்தி அடைந்து விட்டார்களா என்பது அவருடைய ரெண்டாவது கேள்வி. மூன்றாவது கேள்வி கேட்கின்றார், இந்த 3 வகையினரும் எங்கு இருக்கின்றார்கள்? இப்போது நாங்கள் சகலராக இருக்கிறோம், நாங்கள் இந்த பூலோகத்தில் இருக்கின்றோம் என்பது தெரிகின்றது. பிரளயா கலராக வந்துவிட்டால் நாங்கள் எங்கு இருப்போம்? விஞ்ஞான கலராக வந்துவிட்டால் எங்கு இருப்போம் என்று அதை விளக்குவீர்களா? அது 3வது கேள்வி. 4வது கேள்வி கேட்டிருந்தார், அதாவது இந்த மல குணத்தாக்கங்கள் சகலருக்கு மாத்திரம்தான் உண்டா, அல்லது பிரளயா கலர் விஞ்ஞான கலருக்கும் உண்டா என்பது 4வது கேள்வி. ஆனால் இவர் இந்த சைவ சித்தாந்தத்தை நாங்கள் படிப்பதை ஆர்வமாக பின்பற்றுகின்றவர் என்பது எனக்கு தெரியும். ஆனால் இந்த கேள்விகள் எல்லாம் மிகவும் அற்புதமான கேள்விகள். இதற்கெல்லாம் பல நேரம் எடுத்து கூட பதில் சொல்லலாம். ஆனால் எனக்கு அந்த அறிவுத்திறன் இல்லை. இருப்பினும் சைவ சித்தாந்த பேராசிரியர்கள் சொன்ன விடயத்தை வைத்து இந்த கேள்விகளுக்கு விடை காண்போம். முதலாவது நாங்கள் அடிப்படையில் இருந்து தொடங்குவோம். இந்த உயிர்களை இறைவன் மூன்று வகையாக பிரித்தார் என்று படித்திருக்கின்றோம். அடிப்படை தத்துவத்தில் ஏன் மூன்று வகையாக பிரித்தார்? எங்களுடைய அறிவுத்திறனை வைத்து பிரித்தார். ஏன் அப்படி பிரித்தார் என்று பேராசிரியர் சொல்லியிருக்கின்றார். ஆரம்ப கல்வியில் நாங்கள் எல்லோரும் அறிவுத்திறனில் வித்தியாசப்பட்டவர்கள். எல்லோரையும் ஒரு வகுப்பில் வைத்து அவர்களை சச்சிதானந்த நிலைக்கு கொண்டு வருவதென்றால் அது மிகவும் கடினம். ஆகவே அவரவர் அறிவுத்திறனுக்கேற்றபடி அவர்களை மூன்று வகையினராக இறைவன் பிரிக்கின்றார். எப்போது பிரிக்கின்றார், பிரித்தார் என்று சைவ சித்தாந்தம் சொல்கின்றதென்றால் ஊழிக் காலத்தின் பின் பிரித்தார் என்று சொல்லப்படுகின்றது. ஆகவே நாங்கள் அதில் இருந்து பார்ப்போம். ஊழிக் காலத்தில் இந்த மூன்று வகையினரை இறைவன் பிரித்தார். அவர்கள் சகலர், பிரளயாகலர், விஞ்ஞானகலர். சகலர் என்றால் மும்மலங்களும் உடையவர்கள் என்று ஆரம்ப நிலையில் படித்திருக்கின்றோம். விஞ்ஞான கலர் என்றால், பிரளயா கலர் என்றால் இரு மலம் உள்ளவர்கள் என்று படித்திருக்கின்றோம். விஞ்ஞான கலர் என்றால் மூன்று மலம் உடையவர்கள் என்று படித்திருக்கின்றோம். ஒரு மலம் உடையவர்கள் என்று படித்திருக்கின்றோம். மூன்று ரெண்டு ஒன்று. ஆகவே அதை பேராசிரியர் மேலும் பல நூல்களை அவருடைய படிப்பிக்கும் போது சொன்னார், நாங்கள் வளரும் சாதகர்கள், வளரும் சிவனடியார்கள் இவற்றை படித்து கொண்டு போகும்போது இவற்றை நாங்கள் மும்மதங்களால் பாதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லக்கூடாது. இரண்டு மலங்கள் ஒரு மலம் என்று சொல்லக்கூடாது. அந்த மலத்தாக்கம் இந்த மூன்று மலங்களும் இந்த மூன்று வகையினரிலும் இருக்கின்றார்கள். நாங்கள் அதாவது விஞ்ஞான கலர் என்றால் ஒரு மலம் என்று சொல்கின்றோம். அதுதான் துவக்க கல்வி என்கின்றார். பிரளயா கலர் என்றால் ரெண்டு மலம் என்று சொல்கின்றோம். ஆணவமும் கண்மமும். சகலர் என்றால் மூன்று மலம் என்று சொல்கின்றோம். ஆனால் அங்கு கேள்வி அவர் எங்கு எழுப்புகின்றார் என்றால், பேராசிரியர் பிரளயா கலர் என்றால் ரெண்டு மலம்தான் உடையவர்கள் என்றால் மாயை இல்லை என்பது அதன் அர்த்தம். அப்படி என்றால் அவர்களுக்கு உடல் இல்லையா, அவர்கள் உடலில் இருக்கின்றார்களா இல்லையா என்பது கேள்வி. அதற்குரிய பதிலையும் கொடுக்கின்றார். மாயை, அதாவது உடல் இல்லாமல் பிரளயா கலர் இருக்க முடியாது, உடல் இல்லாமல் விஞ்ஞான கலரும் இருக்க முடியாது. ஆகவே அவர்களுக்கும் இந்த மாயை தேவை இறைவனுடைய செயல்பாட்டுக்கு. ஆனால் அந்த மாயையால் பிரளயா கலருக்கு தாக்கம் இல்லை என்று சொல்லி பழக வேண்டும் என்று சொல்லுகின்றார். தாக்கம் என்றால் அந்த இருக்கும் பற்றுக்கள் அவர்களுக்கு இராது. ஆனால் அந்த முதலாவதாக சொல்லப்படும் அந்த மாயை என்ற தத்துவம் அவர்களுக்கு இறுதியில் பதிஞானம் அடையும் வரைக்கும் தேவை. இறைவன் அதை வைத்துத்தான் செயல்படுத்துகின்றார் என்று சொன்னார். அதே போல் விஞ்ஞான கலருக்கு வந்தீர்கள் என்றாலும் ஆணவ மலம் மாத்திரம்தான் இருப்பவர்கள் என்று ஆரம்ப கல்வியில் படித்தாலும் அவர்களுக்கும் மாயை கண்மம் என்ற மலத்தாக்கங்கள் இருக்கின்றது என்று சொன்னார். ஏனென்றால் அவற்றை வைத்துத்தான் அவர் அந்த இறைவன் அந்த மூன்று வகையினரையும் நடத்தலாம் என்று சொல்லியிருந்தார். தாக்கம் மாத்திரம்தான், அந்த மலப்பற்றுக்களோ அந்த மல விடயங்களோ அவர்களை சாராது என்பதை நாங்கள் சொல்லி பழக வேணும் என்று சொல்லியிருக்கின்றார் ஒரு படிப்பின் போது. ஆகவே நாங்கள் இப்போது இந்த நிலையை அறிந்திருக்கின்றோம். இந்த மூன்று வகையில் தான் இவர்களை இறைவன் பிரித்திருக்கின்றார். இவர்களை என்று சொன்னால் எங்களை பிரித்திருக்கின்றார். ஆகவே இந்த பிரிப்பின்படி நாங்கள் பார்க்கும் போது இந்த அன்பர் கேட்ட கேள்விக்கு வருவோம். இப்போது பிரிப்பை பார்த்து விட்டோம். இந்த மூன்று வகையிலும் இறைவன் எங்களை வைத்திருக்கின்றார். ஆனால் இந்த மூன்று வகையிலும் வைத்திருக்கும் போது இந்த அன்பரின் கேள்விக்கு வர முதல் இந்த மூன்று வகையினரையும் இறைவன் எப்படி ஆட்கொள்ளுகின்றார் என்பதும் சொல்லப்பட்டிருக்கின்றது சைவ சித்தாந்தத்தில். அதாவது விஞ்ஞான கலருக்கு இறைவன் உள்ளே இருந்து, அந்த ஆன்மாவின் உள்ளே இருந்து அவர்களுக்கு ஞானத்தை கொடுக்கின்றார். அந்த நிலையை எய்தியவருக்கு, அதாவது ஆணவ மலம் மாத்திரம் அந்த தாக்கம் மாத்திரம் இருந்து அந்த ஆணவ மலத்திலிருந்து விடுபடுபவர்களுக்கு உள் நின்று அவர் அந்த முத்தியை கொடுக்கின்றதாகவும், பிரளயாகலருக்கு பிரளயம் வரும்போது அந்த ஆன்மாக்கள் எல்லாம் முத்தி பெறுவதாகவும், சகலர் என்பவருக்கு குருநாதர் வழியாகத்தான் முத்தி கிடைக்கின்றது என்றும் சைவ சித்தாந்தம் சொல்வதாக பேராசிரியர் கூறினார். அந்த வழியில்தான் எங்களுக்கு சத்குருக்கிரியா பாபாஜி கிடைத்தது. நாங்கள் சகலர் வக்கத்தைச் சேர்ந்தவர்கள். எங்களுக்கு அந்த குரு இந்த பிறவியில் கிடைத்தது. நாங்கள் கொடுத்து வைத்தது என்று பலமுறை அதை பார்த்திருக்கின்றோம். ஆகவே இந்த மூன்று வழியினருக்கும் இறைவன் எவ்வாறு இந்த பரிஞானத்தை கொடுக்கின்றார் என்பதும் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த மூன்று நிலைகளையும் அவர்கள் விளங்கப்படுத்தும் போதுதான் இந்த அன்பருடைய கேள்வியை நாங்கள் இப்போது சிந்திக்க வேண்டும். முதலாவதாக, சகலரில் இருந்து நேரடியாக பதி இன்பம் கிடைக்குமா என்றால் அதற்குரிய பதில் நிச்சயமாக கிடைக்கும். அதற்கு நாங்கள் சகலரில் இந்த பிறவியில் இருக்கும் போது அப்படியான பதி இன்பத்தை பதி ஞானத்தை நாங்கள் பெறும் நிலையைத்தான் அவர்கள் எவ்வாறு சொல்கின்றார்கள் என்றால் ஜீவன் முத்தி என்று சொல்கின்றார்கள். அதாவது நாங்கள் இந்த உடலில் இருந்து கொன்றே ஜீவன் முத்தியை பெறுகின்றோம், பெறலாம். அதே நேரம் மற்ற வழிவகைகளில் சென்று கொண்டிருந்தோமாக இருந்தால் சாயுச்சிய முத்தி என்று மற்ற முத்தி இருக்கின்றது. அது உடல் இல்லாமல் கிடைக்கும் முத்தி. அதுவும் இறைநிலையை பெற முத்தியை அடையும் வழி. ஆகவே கேட்ட கேள்விக்குரிய பதில், சகல நிலையில் இருந்து கொண்டு நாங்கள் எங்களுடைய இறுதி பதி ஞானத்தை பெறலாமா என்றால் முடியும் என்று பேராசிரியர் சொல்கின்றார். அதே நேரம் அவர்கள் சொன்ன வழியில் செல்ல வேண்டுமென்றால் சகலரிலிருந்து பிரளயாகலருக்கும் பிரளயாகலரிலிருந்து விஞ்ஞான கலருக்கும் சென்று கூட பதி ஞானத்தை பெறலாம். அது இன்னொரு முறை. ஆகவே இவற்றை எப்படி அவர் பிரிக்கின்றார் என்றால் சைவ சித்தாந்தத்தில் பிரிந்திருக்கென்று சொல்கின்றார் என்றால், ஒன்றை அனாதி என்று சொல்கின்றார்கள், மற்றதை ஆதி என்று சொல்கின்றார்கள். அதாவது அனாதி என்று சொல்லப்படுவது இந்த ஊழிக் காலத்தில் இறைவன் இந்த மூன்று வகையினரையும் தொடக்கத்தில் பிரித்திருக்கின்றார். அந்த மூன்று வகையினருக்கும் அந்த ஊழிக் காலத்தில் பிரிக்கப்பட்ட வகையினரை அனாதியிலிருந்து வந்த அந்த பிரளயா கலர் என்றும் விஞ்ஞான கலர் என்றும் சகலர் என்றும் சொல்லப்படுகின்றது. அதுதான் இறைவனின் தொடக்கம். ஆனால் அந்த அனாதியிலிருந்து வந்த சகலரிலிருந்து அந்த வழிமுறையின்படி சகலரிலிருந்து பிரளயாகலருக்கு போய் அதிலிருந்து விஞ்ஞான கலருக்கு போய் அதிலிருந்து பதி இன்பத்தை எடுக்கும் போது அந்த வழி வரும் பிரளயாகலரையும் விஞ்ஞான கலரையும் ஆதி பிரளயாகலர் என்றும் ஆதி விஞ்ஞான கலர் என்றும் சைவ சித்தாந்தம் சொல்கின்றது. இந்த வித்தியாசத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஊழிக் காலத்தில் இறைவன் இவற்றை நடத்தும் போது அவர் இந்த மூன்று வகையினரையும் ஆன்மாக்கள் எல்லாம் அந்த ஊழிக் காலத்தின் பின் இருக்கும் முழு ஆன்மாக்களையும் அவர் அந்த வகையில் பிரிக்கின்றார். அந்த வகையிலேயே நாங்கள் சென்று பதிஞானம் அடையலாம் ஒவ்வொன்றாக. ஆனால் நாங்கள் அந்த ஊழிக் காலத்தில் வந்த சகலர்களாகிய நாங்கள் அந்த ஊழிக்கால சகலர் நிலையில் இருப்பவர்கள் பிரளயாகலர் வழி சென்று பிரளயாகலரிலிருந்து விஞ்ஞான கலர் வழி சென்று பதிஞானத்தை பெறுவோமாக இருந்தால் அந்த நேரம் ஏற்படும் விஞ்ஞான கலர் பிரளயாகலரை ஆதி பிரளயாகலர் ஆதி விஞ்ஞான கலர் என்று பிரித்து சொல்கின்றார்கள். நிலை ஒன்றுதான், ஆனால் வரும் விதம் மாறி. இதே ஒரு உபமானம் மூலம் சொல்லுகின்றார். அதாவது எங்களுடைய பாடசாலையில் சில நேரம் நாங்கள் படிக்கும் போது நாங்கள் நல்ல அறிவுத்திறன் இருப்பவர்களாக இருந்தால் பாடசாலையில் எங்களுக்கு டபுள் ப்ரொமோஷன் கிடைக்கும் என்று சொல்லுவோம், அல்லது ட்ரிபிள் ப்ரொமோஷன் கிடைக்கும் என்று சொல்லுவோம். முதலாம் வகுப்பு படித்தவுடனேயே மூன்றாம் வகுப்பு படிக்கலாம். அதே போல்தான் சகலர் வக்கத்தில் இருந்து கொண்டே நீங்கள் பதிஞானத்திற்கு போகலாம். முதலாம் வகுப்பு படித்து, இரண்டாம் வகுப்பு படித்து, மூன்றாம் வகுப்பு படித்து என்ற முறைப்படி கட்டாயம் செல்ல வேண்டும் என்று இல்லை. ஆனால் அப்படி போகும் மாணவர்கள் அறிவுத்திறன் கூடியவர்கள், பாடசாலை படிப்பில் அவர்களுக்கு அந்த சந்தர்ப்பம் உண்டு. அதுதான் இந்த நண்பருடைய கேள்விக்குரிய பதில். அந்த வகை சந்தர்ப்பங்கள் உண்டு நிச்சயமாக. அதைவிட நாங்கள் இன்னொரு உதாரணத்தை நான் சிந்தித்து பார்த்தேன். என்னளவில் எங்களுடைய நாட்டில் ஒரு வைத்தியராக வர வேண்டுமென்றால் எம்பிபிஎஸ் செய்து வைத்தியராக வருவதுதான் நேர்முறை. ஆனால் சிலர் தங்களுடைய சேவை காலம் மூலமாகவும் ஒவ்வொரு சின்ன நிலையில் அந்த வைத்திய துறையில் போய் 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 இறுதியில் அவருடைய சேவை காலம் மூலமாக அதை எப்போ என்று சொல்லுவோம், எப்போ நிலைகளில் இருந்து இறுதியாக அவர்களை டாக்டர் என்று சொல்வார்கள். ஆகவே அவர்கள் படித்து பட்டதாரியானவர்கள் அல்ல. ஆனால் அவர்களாலும் அந்த வைத்திய பட்டத்தை ஒரு நிலையில் இறுதியில் பெறுகின்றார்கள். இதுவும் ஒரு உதாரணம். அதுபோல்தான் இந்த மூன்று நிலைகளையும் இறைவன் படைத்தபோது நீங்கள் நேராகவே சகலரில் இருந்தும் நீங்கள் முத்தி நிலையை அடையலாம். ஆனால் முறைப்படி அனாதியில் சொன்னபடி நீங்கள் சகலர் பிரளயாகலர் விஞ்ஞானகலர் என்று ஒவ்வொரு மலநீக்கமும் பெற்றும் அடையலாம் என்பது சைவ சித்தாந்தத்தில் அழகாக பேராசிரியர் விளங்கப்படுத்தினார். ஆகவே இந்த அன்பருடைய முதலாவது கேள்விக்கு அது பதிலாக அமைகின்றது. இரண்டாவது கேள்விக்கும் அது பதிலாக உள்ளது. என்ன மாதிரி இந்த நிலைகளிலிருந்து அவர்கள் நாங்கள் ஞானம் பெறலாம் என்பது. இது ஒரு சிக்கலான விடயம். ஏனென்றால் இதை முழுமையாக திரும்ப 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 கேட்டால்தான் இந்த இதற்குரிய பதில் உங்களுடைய சித்தத்துக்குள் வரும். ஒரே தரத்தில் கேட்டு எடுக்க முடியாது. ஏனென்றால் நானும் இதை பல தடவை கேட்டுத்தான் இதை அறிந்து கொண்டேன். ஆகவே நீங்களும் இந்த உரையை மீண்டும் மீண்டும் கேட்டு ஒரு பேனையும் பென்சிலும் வச்சு எழுதி பார்த்து என்னத்தை இது சொல்லியிருக்கின்றது, எப்படி நடக்கின்றது என்பதை நீங்கள் அறிந்தீர்கள் என்றால்தான் இப்படியான நுட்பமான கேள்விக்குரிய பதில் உங்களுக்கு தெரியும். இது மேலோட்டமாக கேட்டு உங்களுக்கு விளங்கப் போகும் ஒரு விடயம் அல்ல. ஆனால் இது நாங்கள் சார்ந்தது, உயிர் சார்ந்தது, ஆன்மா சார்ந்தது. ஆகவே எங்களுடைய செயல்கள் என்ன மாதிரி நாங்கள் இதில் மேலே வருகின்றோம் என்பதை விளக்கமாக தெரிந்து கொள்வது மிகவும் நன்று. அன்பருடைய அடுத்த கேள்வி இதில் வருகின்றது. இவர்கள் எல்லாம், நாங்கள் எல்லாம் இந்த மூன்று நிலைகளிலும் எங்கே இருக்கின்றோம் என்று. அதற்குரிய பதில் இலகுவான பதில்தான். அதை புரிந்து கொள்வதற்கு, ஏனென்றால் புவனங்கள் என்று படித்திருக்கின்றோம். உலகங்கள் 224 புவனங்கள் இருக்கின்றது. இந்த மூன்று தத்துவங்களிலும், சிவ தத்துவம், வித்யா தத்துவம், ஆன்ம தத்துவம். ஆன்ம தத்துவத்தில் தான் நாங்கள் சகலர் எல்லோரும் இருக்கின்றோம். ஆகவே இந்த மூன்று தத்துவங்களிலும் இந்த புவனங்கள் இருக்கின்று நாங்கள் எங்களுடைய ஆரம்ப கல்வியில் படித்திருக்கின்றோம். அதற்குரிய அட்டவணையும் உங்களுக்கு தந்திருக்கின்றேன். அதன்படி பார்த்தால் இந்த நிலைகள், இந்த மூன்று நிலைகளிலும் இருப்பவர்கள் சகலராகிய வர்க்கமாகிய நாங்கள் இப்போது இருக்கும் நிலையில் நாங்கள் ஆன்ம தத்துவத்தில் இருக்கின்றோம். நீங்கள் பிரளயாகலர் என்று மாயை நீங்கிய நிலைக்கு போகும்போது நீங்கள் வித்யா தத்துவத்தில் இருக்கின்றீர்கள். விஞ்ஞான கலர் என்று கண்மும் மலமும் நீங்கிய பின் நீங்கள் எங்கு செல்கின்றீர்கள்? விஞ்ஞான கலருக்கு செல்கின்றீர்கள். சிவ தத்துவத்தில் இருக்கின்றீர்கள் தத்துவ முறைப்படி. ஆகவே இந்த தத்துவங்களில் எல்லாம் புவனங்கள் இருக்கின்றது, உலகங்கள் இருக்கின்றது. இந்த மூன்று தத்துவங்களில் இருக்கும் மொத்த உலகங்கள் தான் 224 உலகம். அந்த 224 உலகத்தில் ஏதோ ஒரு உலகத்தில் இந்த வகையினர் இருக்கின்றனர் என்பதுதான் அந்த அன்பருடைய அடுத்த கேள்விக்குரிய பதில். ஆகவே இந்த புவனங்களை பற்றி படித்திருக்கின்றோம். ஆகவே இந்த மூன்று தத்துவங்களிலும் பல புவனங்கள் இருக்கின்றது. அந்த புவனங்களில் ஏதோ ஒரு இடத்தில் இறைவனங்களை வைத்திருக்கின்றார். அந்தந்த நிலைகளை நாங்கள் அடையும் போது என்பது அந்த அன்பருடைய கேள்விக்குரிய பதில். ஆகவே இன்றைய கேள்வியிலிருந்து நாங்கள் என்னத்தை படித்தோம்? ஒரு ஒரு சமரி ஒன்று பார்ப்போம். இந்த எங்களுடைய ஆன்மாக்களை மூன்று வகையாக பிரிக்கின்றார். ஊழிக் காலத்தின் பின் பிரிக்கின்றார். அவர்கள் சகலர் பிரளயாகலர் விஞ்ஞானகலர். அதை மலங்களை வைத்து படித்திருக்கின்றோம். சகலர் என்றால் மும்மலங்களும் உடையவர்கள், பிரளயாகலர் என்றால் இருமலங்கள் உடையவர்கள், கண்மமும் ஆணவமும். விஞ்ஞான கலர் என்றால் ஆணவம் மாத்திரம் உடையவர்கள். இவர்களுடைய ஞான, அதாவது சமாதி நிலை, இறுதி நிலையை, ஞான நிலையை அவர்கள் அடைவது எப்படி என்பதை பார்த்திருக்கின்றோம். அதே நேரம் சகலத்தில் இருந்தே பிரளயாகலர், விஞ்ஞானகலர் என்ற முறையில் போகாமல் நேரடியாக ஞானம் பெறலாமோ என்று கேட்டால் முடியும். அதற்குரிய வழிவகைகளும் சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது என்பதை பார்த்தோம். அதைவிட இந்த வர்க்கத்தினர் எல்லோரும் இந்த எந்தெந்த புவனங்களில் எந்தெந்த தத்துவங்களில் வாழ்ந்து வருகின்றார்கள் என்பதையும் பார்த்தோம். ஆகவே இதில் இன்னும் ரெண்டு கேள்வியை நான் கூடுதலாக போட்டு அதுக்குரிய விடைகளை உங்களுக்கு சொல்கின்றேன். ஏனென்றால் இதை பற்றி சைவ சித்தாந்த பேராசிரியர் படிப்பிக்கும் போது அந்த ரெண்டு கேள்விகளையும் கேட்டு விடை கண்டார். அதாவது என்னவென்றால், இந்த இந்த தத்துவங்கள் மூலமாக இவர்கள் வருகின்றார்கள், சாரி, இந்த பிரிவினராக இவர்கள் வருகின்றார்கள் மேல் நோக்கி, அதாவது விஞ்ஞான கலர், பிரளயா கலர், சகலர். ஆகவே இந்த ஊழிக் காலத்தின் பின் இறைவன் இவர்களை வகைப்படுத்திய பின் இவர்களுடைய அந்தந்த நிலையில் அவர்களுடைய ஞானத்தை பார்க்கும் போது என்ன சொல்கின்றதென்றால், சைவ சித்தாந்தம் விஞ்ஞான கலர் அதே உடலில் அவர்கள் ஞானத்தை பெறுகின்றார்கள். அதுதான் அவர்கள் இருக்கும் கடைசி உடல். ஏனென்றால் அவர்கள் எல்லா மலமும் நீங்க பெற்று ஆணவ மலமும் நீங்க பெற்றிருக்கும் நிலை. அந்த மலத்தாக்கம் ஒன்றுதான் அவர்களிடம் இறுதியாக நிற்கும். அதை நீங்கும் போது ஞானம் கிடைக்கின்றது. ஆகவே அவர்களுக்கு வேறு உடல் தேவையில்லை என்று சொல்கின்றது சைவ சித்தாந்தம், விஞ்ஞான கலர் நிலையில் இருப்பவர்களுக்கு சிவ தத்துவத்தில். ஆனால் பிரளயா கலரை பார்த்தீர்கள் என்றால் அவர்களுக்கு ஆணவ மல தாக்கமும் கண்ம மல தாக்கமும் இருக்கின்றது. ஆனால் மாயை மல தாக்கம் இல்லை. தாக்கம் என்று சொல்லி பழக வேண்டும், மாயை இல்லை என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் அவர்களுக்கும் உடல் உண்டு, ஆனால் அந்த தாக்கம் இல்லை. ஆகவே அந்த நிலையில் இருக்கும்போது அவர்களுக்கு கண்ம மலம் இன்னும் சிறிது இருக்கும் நிலைதான் பிரளயா கலர் என்றபடியால் அந்த நிலையில் அவர்களுக்கு சில உடல்கள் தேவைப்படும். அந்த நிலையை முடித்து விஞ்ஞான கலருக்கு போவதாக இருந்தாலும் சரி, அந்த நிலையிலிருந்து முத்தி அடைவதாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு சில உடல்கள் உண்டு என்று பேராசிரியர் சொல்கின்றார். ஏனென்றால் இன்னும் கண்ம மலம் அவர்களுக்கு உண்டு, வினை ஆற்றையே தீர வேண்டும். அதை என்ன முறையில் ஆற்றுவதென்றெல்லாம் அவர் சிந்திக்கவில்லை, சொல்லவில்லை. ஆனால் வினை என்பது இருப்பதால் அந்த மலத்தாக்கம் அவர்களுக்கு சில உடல்கள் இறுதி ஞானத்திற்கு முதல் தேவைப்படும் என்று சொன்னார். சகல வர்க்கத்தினருக்கு நாங்கள் அந்த நிலையை சகலத்தில் இருந்து விஞ்ஞான கலருக்கு போகும் வரைக்கும், மாயையிலிருந்து பற்றற்று போகும் வரைக்கும் 100 உடலா 1000 உடலா 1 கோடி உடலா தேவைப்படுகின்றது எங்களுடைய வினைக்கணக்கின்படி என்று சொன்னார். ஆகவே இதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உடல்கள் உண்டு, என்ன மாதிரி இந்த உடல்கள் எல்லாம் செயல்படுகின்றது என்று. இதுதான் இன்றைய இந்த அன்பர் கேட்டு அந்த 3 கேள்வி 4 கேள்வியை கேட்டிருந்தார். அந்த 4 கேள்வியையும் வைத்து அதற்குரிய பின்னுக்கு இருக்கும் இந்த தத்துவ விடயங்களையும் இந்த 3 ஆன்ம வர்க்கத்தினருடைய விடயங்களையும் வைத்து பேராசிரியர் சொன்ன சைவ சித்தாந்த கருத்தை இன்று எதிர்பார்த்தோம். இதை மேலும் ஒருமுறை வேறு கேள்விகள் வரும்போது பார்ப்போம். மீண்டும் சொல்லுகின்றேன், இதை மீண்டும் கேளுங்கள். ஒரு பேனை வைத்து ஒரு பேப்பரில் எழுதி பாருங்கள். அப்படித்தான் நீங்கள் இதை புரிந்து கொள்ளலாமே தவிர, கேட்டல் மூலமாக உங்களுக்கு அது சித்தத்துக்கு வருவது மிகவும் சிரமமாக இருக்கும். ஆகவே உங்களுடைய பயிற்சியை நீங்கள் செய்யுங்கள், அதை புரிந்து கொள்ளுங்கள். மீண்டும் இந்த விடயங்கள் வரும்போது இன்னும் மேலதிகமாக புரிந்து கொள்ளுங்கள், அது உங்களுடைய சித்தத்திற்குள் செல்லும் என்று சொல்லி இந்த சத்சங்கத்தை இத்துடன் முடித்து, பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும் இந்த விடயத்தில் இன்று விடை காண்பதற்கு உதவி செய்ததற்கு நன்றி சொல்லி, இந்த நிலையில் கார்த்திகேயன் சார், இறைவன் சார் இணைப்பில் இருக்கின்றீர்கள். உங்களுடைய சுருங்கிய கருத்துடன், இது மிகவும் நுட்பமான விடயம், கருத்துக்கள் சொல்லும் போது மிகவும் கூர்மையாக சொன்ன விடயத்தை திரும்பி சொல்லுங்கள் அல்லது வேறு விதமாக சொல்லுங்கள். இப்போது உங்களுடைய கருத்துடன் இதை நாங்கள் தொடருவோம். இறைவன் ஐயா இணைப்பில் இருக்கின்றீர்கள், உங்களுடைய கருத்துடன் முதல் தொடர்கின்றேன். இறைவன் ஐயா மியூட்டில் இருக்கின்றீர்கள்.
பிரியா பாபாஜி நமோ.
ஓம் பிரியா பாபாஜி நமோ.
ஓம் சிவாய நமோ.
ஓம் சிவாய நமோ.
இன்றைய சத்சங்கம் சைவ சித்தாந்த அடிப்படை தத்துவங்கள் பற்றிய கேள்விகளுக்கான பதிலான சத்சங்கமாக அமைந்தது. அதற்கு இன்றைய கேள்விகள் நான்கிற்கும் சிறப்பான விளக்கங்கள் தரப்பட்டது. அதில் நான் உள்வாங்கியதை மாத்திரம் சுருக்கமாக கூறிவிட்டு மீண்டும் அதை இரண்டு மூன்று தரம் திரும்ப அதை கேட்டுக் கொள்ள வேண்டும் கேட்க இருக்கின்றேன். அதில் முதலாவதாக ஆன்மாக்கள் மூன்று வகைப்படும் என்பதை உள்வாங்கினேன். அடுத்து உயிர்களை அறிவு திறனை கொண்டு பிரிக்கலாம் என்பதையும் உள்வாங்கினேன். அதாவது உயிர்களை மூன்று வகையாக பிரிப்பதற்கு காரணம் அவர்களுடைய அறிவு திறனை வைத்து என்பதை உள்வாங்கினேன். அடுத்து மூவகையும் எப்படி பரிஞ்ஞானம் கொடுக்கப்பட்டிருந்த கருத்துக்களையும் உள்வாங்கினேன். அடுத்து அனாதி ஆதி பற்றிய கருத்துக்களையும் உள்வாங்கக்கூடியதாக இருந்தது. இறுதியாக நாங்கள் இருக்கின்றோம் என்பதற்கும் நாங்கள் புவனங்களில் இருந்து இருக்கின்றோம் என்பதை உள்வாங்கினேன். இருப்பினும் மேலும் இதை நான் ரெண்டு மூன்று தரம் மீட்டர் செய்து இன்னும் தெளிவுபட இருக்கிறேன். நன்றி. ஓம் பிரியா பாபாஜி நமோ. ஓம் சிவாய நமோ.
நன்றி இரவன் ஐயா, மிகவும் அருமையாக அதை சொல்லியிருக்கின்றீர்கள். எல்லா தலைப்பையும் எடுத்து சொல்லியிருக்கின்றீர்கள். அருமை. ஒரே ஒரு தலைப்பை மாத்திரம் விட்டு விட்டீர்கள். இந்த மூன்று வர்க்கத்தினருக்கும் எவ்வாறு இறைவன் ஞானத்தை இந்த வர்க்கத்தில் கொடுக்கின்றார் என்று சொல்லப்பட்டது. அதாவது சகலர் வர்க்கத்தினருக்கு குருநாதர் வடிவில் வந்து அதை அந்த ஞானத்தை கொடுக்கின்றார். பிரளயாகலருக்கு அவர் தானே முன்னின்று பிரளயாகல காலத்தில் அந்த ஞானம் கொடுக்கப்படுகின்றது. அதேபோல் விஞ்ஞான கலருக்கு உள் நின்று அந்த ஞானத்தை கொடுக்கின்றார் என்று மூன்று முக்கியமான விடயங்களும் இந்த மூன்று வர்க்கத்தினர் என்று சொல்லப்பட்டது. அதையும் நான் இன்று உங்களுடைய தொகுப்புடன் இணைத்து விடுகின்றேன். நன்றி பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். ஓம் கிரியா பாபாஜி நமோ. ஓம் சிவாய நமோ. இப்போது கார்த்திகேயன் ஐயா இருக்கிறீர்கள். கார்த்திகேயன் ஐயா, உங்களுடைய கருத்துக்களுடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம் இப்போது. ஓம் கிரியா பாபாஜி நமோ. ஓம் சிவாய நமோ.
மாணவர் கேட்ட கேள்விக்கு அருமையான முறையில பாபாஜியினுடைய கருணையால நல்ல ஒரு நுணுக்கமான கருத்தோட பேராசிரியர் சொன்னது சொல்லி இருந்தாலும் அதுல எனக்கு இன்னும் நுணுக்கமா இருந்துச்சு இந்த பதில். நானும் பேராசிரியர்கிட்ட கேட்டிருந்தாலும் இன்னைக்கு இந்த கருத்து கேட்கறதுக்கு நல்ல நுணுக்கமான கருத்து கை வச்சிருந்தாங்க சொல்லப்பட்ட கருத்து. அத பாபாஜி நல்லா நமக்காக அழிச்சு அத கை வச்சிருந்தாங்க சொல்லுவாங்க. அகலமா உழுவுறதை விட ஆழமா உழுது நம்மளுடைய செயலை செம்மையாக்கி. அந்த வகையில மாணவர் கேட்ட கேள்விக்கு அருமையான முறையில சைவ சித்தாந்தத்திலிருந்து நல்ல ஒரு பதில் நமக்கு கிடைச்சது. இது ஆனா கேள்வி கேட்டது ரொம்ப சிறப்பான கேள்வி. இதுதான் இது வந்து சைவ சித்தாந்தத்துல ஒரு நுணுக்கமா ஆழ்ந்து சிந்திக்கிறாருன்றது இந்த கேள்வி மூலியமா கேட்ட மாணவருடைய கருத்து தெரியுது. அவருக்கு முதல்ல நன்றி. இப்படித்தான் கேள்வி வரணும். ஆழமான கருத்தா இருந்ததுன்னா உங்களுக்கு கேள்வி வந்து தெளிவா கிடைக்கும். இந்த வகையில நீங்க அருமையான கேள்வி, அதுக்கு பாபாஜி அருமையான முறையில வகுத்து அந்த பதிலையும் கொடுத்திருக்காரு. இன்னும் நிறைய கேள்விகளை கும்பிடுவாங்க. கேள்விகளை கும்பிட்டு வந்து சைவ சித்தாந்த கருத்துக்களை நல்லா உள்வாங்குங்க, வாழ்க்கைக்கு கொண்டுட்டு வாங்க. அடுத்தது அனுபவத்துக்கு கூப்பிடுவாங்க, அதுல உங்களுக்கு பல பலனை அனுபவிப்பீங்க நேரடியா. ஓம் கிரிய பாபாஜி நமோ. ஓம் சிவாய.
ஓம் கிரிய பாபாஜி நமோ. ஓம் சிவாய நமோ. மிகவும் அருமையாக வழமை போல நாங்கள் சொன்ன விடயத்தை மிகவும் மெருகூட்டுவதற்கும் சாதகர்களின் மனதில் இதை ஆழமாக ஏதாவது ஒரு விதத்தில் வேரூன்றுவதற்கும் உங்களுடைய சுருக்க முறை மிகவும் உகந்தது கட்டியனையே. அதை பாபாஜி பெரம்பொருள் நருடன் என்றும் செய்திருக்கின்றீர்கள். நன்றி பாபாஜிக்கும் பெரம்பொருளுக்கும் ஓம் கிரியா பாபாஜி நமோ ஓம் ஓம் சிவாய. சொல்லுங்க கார்த்திகேனைய. ஓகே ஓகே.
நேற்று இன்றைக்கு குதம்பை சித்தருடைய குரு பூஜை, அவருடைய சுருவ சமாதியான மயிலேஸ்வரர் மாயவரத்துல சிறப்பான முறையில நடந்திருச்சு. அதுக்கு பாபாஜியுடைய ஆசீர்வாதத்துல நம்மளுடைய சங்க சார்பா நல்ல தொண்டு சிறப்பா ஆச்சு. அதுக்கு ஒரு பெரிய பாராட்டியும் அவங்க தெரிவிச்சாங்க. ரொம்ப சந்தோஷம், அது பாபாஜிக்கு சேரும். அதனுடைய பங்களிப்பு கிரியா யோக சாதகர்களுக்கும் உண்டு. நன்றி.
ஓம் கிரிய பாபாஜி நமோ ஓம் ஓம் சிவாய நம. மிகவும் அற்புதமான ஒரு விடயத்தை இன்று சத்சங்கத்தில் பகிர்ந்திருக்கின்றீர்கள் சாரி கார்த்திகேயன் ஐயா. இதிலிருந்து நாங்கள் அறிவது என்ன? இந்த சத்சங்கத்தில் இருப்பவர்கள் இதை கேட்டு மிகவும் இன்புடுவார்கள் நிச்சயமாக. ஆனால் உண்மை என்ன? அதன் பின்புலத்தில் எங்களுடைய சத்சங்கத்துக்குள் அந்த வட்டத்திற்குள் நாங்கள் இருக்கும் வரைக்கும் எங்களுடைய சத்சங்கத்தில் இருக்கும் அங்கத்தவர்கள் சாதகர்கள் சிவனடியார்கள் யார் எந்த தொண்டை செய்தாலும் உங்களுக்கு அதில் ஒரு பங்குண்டு என்று எங்களுடைய குருமார்கள் சொல்லியிருக்கின்றார்கள். கிரியா யோகா குருமார்கள் தொண்டை வைத்து. ஆகவே நீங்கள் தான் அங்கே நின்று தொண்டு செய்யவில்லை என்றாலும் இப்படியான ஒரு நிகழ்விலை தொண்டு நடைபெறுகின்றது என்றால் முக்கரணங்களாலுமே அதனுடைய பயனை பெறலாம் என்று மீண்டும் வலியுறுத்துகின்றேன். அந்த நாளிலே நீங்கள் தியானம் செய்யும் போது கூட நீங்கள் மானசீகமாக அந்த தொண்டை தியானம் மூலம் செய்யலாம் அந்த நிகழ்வுக்கு என்பதை மீண்டும் வலியுறுத்துகின்றேன். நீங்கள் கண்ணை மூடிக்கொண்டு தியானம் செய்யும் போது நீங்கள் அங்கிருந்து உணவு பரிமாறுவதாகவும் இருந்தாலும் சரி, அந்த இடத்தில் நீங்கள் ஏதோ ஒரு சிறு தொண்டை உளவார தொண்டை செய்வதாக நீங்கள் மனதினால் நினைத்தாலும் சரி, அது மிகவும் உண்மையான வாக்கியம். கிரியா யோகத்திலும் சரி சைவ சித்தாந்தத்திலும் சரி, நீங்கள் நேரடியாக இருந்து வேர்க்க வேர்க்க செய்தால்தான் தொண்டென்பது அல்ல, ஆனால் இது பகுதி தொண்டாக உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். ஆகவே மானசீகமாக கூட உங்களுடைய தொண்டினை நீங்கள் செய்யலாம். அதை வரும் வரும் நாட்களில் இப்படியான தொண்டுகள் நடைபெறுகின்றது இந்த நாளில் அல்லது ஒரு குரு பூஜைகள் நடைபெறுகின்றதென்றால் நீங்கள் அதை செய்து பாருங்கள் மானசீகமாக. அப்போதுதான் அந்த உணர்வில் உங்களுக்கு என்ன கிடைக்கும் என்பது தெரிய வரும் என்பதை என்று கார்த்திகேயன் ஐயா அவர்கள் இதை என்னத்திற்காக சொன்னார் என்று நீங்கள் அந்த மூலத்தை யோசித்து பார்த்தால் நீங்களும் இதில் பயன்பெறுங்கள் என்பதற்காக சொல்லுகின்றாரே தவிர ஆணவ மலத்தினால் சொல்லும் வாக்கியம் அல்ல இது. நான் தொண்டு செய்தேன் என்பதை இங்கு ஒளிபரப்பின் நோக்கமே இல்லை, மறந்து விடாதீர்கள். இது உங்களை ஊக்கப்படுத்துகின்றார். ரைட், அவருக்கு உங்களுக்கு சொல்வதால் தொண்டில் கிடைக்கும் பயன் கூட கிடைக்கப் போவது அல்ல. பரம்பொருள் பாபாஜியால் கிடைக்கப்படும் பயன் அவருக்கு எப்பவும் உண்டு. ஆனால் நீங்களும் அதை பின்பற்றி கொள்ளுங்கள் என்று மீண்டும் சூட்சுமமாக வலியுறுத்தியதை நான் தூலமாக உங்களுக்கு சொல்லிவிட்டேன். ஆகவே பிற்காலங்களில் இப்படியான விடயங்கள் வரும்போது மானசீகமாக அந்த நாளில் சாதனை செய்யும் போது கூட இறுதியில் நீங்கள் தொண்டாற்றுவதாக மனதளவில் ஆவது நீங்கள் யோசித்தால் அது சிறிய பலன் உண்டு, அதை உயிரளவில் யோசித்தால் பல பலன் உண்டு என்று அவருடைய தொண்டின் சிறப்பை நான் இங்கு உங்களுக்கு சொல்கின்றேன். எல்லோரும் அதில் நாங்கள் பயன்பெற வேண்டும். அவர் செய்வது எங்களுடைய சங்கத்தின் சார்பில் செய்கிறார் என்றும் சொல்லுகின்றார் நாசுக்காக. அதையும் மறந்து விடாதீர்கள், அது மிகவும் மிகவும் முக்கியம். அந்த சங்கத்தின் சார்பாக செய்யும் போதுதான் அதில் உங்களுக்கு பங்குண்டு என்று சொல்லி இந்த நல்ல விடயத்தை இந்த இறுதியில் அவர் சேர்த்ததுக்கு மிக்க நன்றி சொல்லி கத்தியனையா இந்த சத்சங்கத்தை இத்துடன் முடிவுக்கு கொண்டு வருகின்றேன். பாபாஜி பரம்பொருளுக்கு நன்றி சொல்லி ஓம் கிரியா பாபாஜி நமோ ஓம் ஓம் சிவாய நமா.